எல்லாவோட அனைவரும் ஆசக்தி திருவள்ள கண்ணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவினர்களாலும் நம்முடைய இந்த மோட்ச சந்நியாச யோகம் இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து குணங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். குணங்கள் அடிப்படையில் பல மானுட உணர்ச்சிகளை வந்து பிரித்து பிரித்து பார்த்தோம். நாம் மனுஷாளுக்கு வந்து எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் எப்படிப்பட்ட உணர்வு நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது இந்த உணர்ச்சிகளால் தான் வந்து எப்பொழுதுமே மனுஷன் வந்து உந்தப்பட்டு அல்லது ஏதாவது உணர்ச்சி பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்டு ஒரு ஒரு எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு உண்டு மனுஷனுக்கு உண்டு. அதனுடைய இந்த அதனுடைய நிலை இன்மை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விங் ஒன்று அப்படி அதுதான் நமக்கு வந்து ஒரு சம்சாரமாக நாம் வந்து நாம் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய நாம் வந்து கண்டறியக்கூடிய ஒரு 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 சிக்கல் அப்படின்னு சொன்னால் அல்லது ஒரு ஒரு இதுதான் சாஸ்திரம் சம்சாரம்னு சொல்லுது. சம்சாரம்னா ஒரு மாதிரியான ஒரு பதைப்பு ஒரு பதைப்பு ஒரு சின்ன நடுக்கம் தடுமாற்றம் கூட இல்லை. இந்த தடுமாற்றம் அப்படின்னு சொல்கிறது இதுவா அதுவான்றதில் ஒரு இதுவா அது நல்லதா இது நல்லதா இப்படியா அப்படியா இது கெட்டதா அது கெட்டதான்ற மாதிரில ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். இது தடுமாற்றம் அல்ல. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சம்சாரம் சம்சாரம்ன்றது சம்சாரம்னு எது வந்து சாஸ்திரம் வந்து நிலைநாட்டுது அப்படின்னு சொன்னால் அது அதை சொல்ல வந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் அதை வந்து அது அதில் வந்து அதை எப்படி விடுறதுன்றதுக்காக தான் சன்னியாசத்தை மொதல் எடுத்துக்கிட்டார். அப்புறம் எப்படி இந்த அது வந்து எப்படி சாத்விக சன்னியாசமாக இருக்கணும் அது அந்த விட்டுறது கூட வந்து ஒரு விரக்தியில் விட்டுறது நல்லதில்லை, ஒரு வெறுப்பில் விட்டுறது நல்லதில்லை, அல்லது ஒரு தோல்வியில் விட்டுறது நல்லதல்ல, ஒரு ஒரு பக்குவத்தில் விட்டுறது நல்லது, ஒரு என்ன பழுத்து கனிந்து விடுறது நல்லது. ஒரு அப்போ சன்னியாசத்தில் எது இருக்கணும் கனிவு இருக்கணும் இல்லையா. முத ஆதியில் நம்ம முதல் பார்த்த முதல் பாயிண்ட் அது சன்னியாசம் வந்து எப்படி சாத்விகமாக இருக்கு. சன்னியாசம்னா விடுதலை, நம்ம அந்த அந்த உணர்ச்சியிலேருந்து விடுதலை அடைஞ்சிடறோம். அந்த அந்த உணர்ச்சிகள் நம்மளை வந்து அலைக்கழிக்கிறது இல்லை. அது அதுக்காக அது வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, வரும். அதுக்கு அதனால் நாம் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, போன வாரத்தில் சொன்ன ஒரு ஒரு கவித்துவமான வார்த்தை ஒன்று சொல்ல முடியும். கோயிலில் அமர்ந்திருக்கும் கற்சலை போல, கோயில் அமர்ந்திருக்கும் எந்த விதமான உணர்ச்சிகளாலும் பாதிக்கப்படாமல், யார் உணர்ச்சிகளால் பக்தர்களுடைய உணர்ச்சிகளால் கூட பாதிக்கப்படாமல். ஆச்சரியமாக இருக்குல்ல, கேட்க கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், என்னடா சாமி இது அப்படின்னு இல்லை. பக்தர்களுடைய உணர்ச்சிகளால் கூட பாதிக்கப்படாமல் கட்சிகளையாக கணிந்து நின்று என்ன பார்ப்பதில் அவருக்கு தான் மீனாட்சின்னு பேர். ஏனென்றால் அத்தனை விசாலமாக இருக்கிறதுனால அத்தனை விசாலத்தன்மை உண்டு அவளால். அந்த விசாலத்தன்மை அப்படின்றது பேதமற்ற தன்மை. அந்த ஞானம் அவளுக்கு கை குடிக்கனால விசாலாட்சி ஞானேஸ்வரி. அப்படி முதல்ல நம்ம தெய்வத்தை ஒரு மாதிரியாக புரிஞ்சு வச்சுருப்போம். அது நம்முடைய என்ன புரிதலுக்கு ஏற்ப, நம்முடைய தேவைக்கு ஏற்ப, முதல்ல தேவைக்கு ஏற்ப, பிறகு நமது வசதிக்கு ஏற்ப, அப்புறம் நமது புரிதல்களுக்கு ஏற்ப. அப்போ புரிதலுக்கு ஏற்ப எப்படி நம்ம வந்து தெய்வத்தை புரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னால் எப்படி நம்மளை புரிஞ்சு வச்சுக்கின்றதான் அர்த்தம். தெய்வம்ன்றது யாரால் வந்து நிலைநாட்டப்படுதுன்னு சொன்னால் நம்மளால் தான் நிலைநாட்டப்படுது. நாம் தான் தெய்வத்துக்கு கண்ணியை திறந்து வைக்கிறோம்ல, கண் திருத்தல் அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கே கும்பாபிஷேகத்தில். அவள் சிற்பி தான் வந்து கண்ணை திறந்து வைக்கணும் இல்லையா. ஆக அது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சடங்கு அது. ஏன்னு சொன்னால் பொதுவாக தெய்வங்கள்லாம் கண்மூடி என்ன நிஷ்டிலெல்லாம் இருக்குது, கண் திறந்தால் தான் அருள் பாலிக்கும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அது அதனுடைய இந்த தாத்பரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஒன்று அப்படி நினச்சி பார்த்து நாம் வந்து மகிழ்ச்சி அடையணும். ஏன் வந்து இப்படிப்பட்ட சடங்குலாம் கூட வச்சுருக்காங்க, சாமிக்கு போய் மனுஷன் கண் திறக்கிறதான்னு கேட்பாங்க. அதுவும் இல்லை, என்ன அப்படின்னு சொன்னால் அவளை அருள் பார்வை நமக்கு கிட்டணுன்ற நம்முடைய வேண்டுதல், அது நம்மளுடைய பிரார்த்தனை. அது அப்போ நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், முழுசாக வந்து ஒரு சரணாகதியில் வந்து அப்படி தவிச்சு நிற்கிறோம் பாருங்கள். அது நமக்கு அருள் பாலிச்சே ஆகணும், அதுக்கும் வேறு விதி கிடையாது. அருள் பாலிக்கலைன்னு சொன்னால் என்னவாகும் தெய்வம்? அருள் பாலிக்கலை அப்படின்னு சொன்னால் தெய்வத்துக்கும் மோட்சமாக, அந்த தெய்வம் வந்து காலாவதி ஆயிரும். அதனால தான் நம்ம புதிய புதிய தெய்வங்கள் நமக்கு தோன்றிக்கிட்டே இருக்குது. நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்திங்களா, புது புதுசாக தெய்வங்கள் ஏன் தோன்றிக்கிட்டே இருக்குது? நிறைய தெய்வங்களை வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மோட்சம் அடைஞ்சிருச்சு. இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், சிந்திச்சு பாருங்கன்னு சொல்கிறோம். நிறைய தெய்வங்கள் பேரெலாம் நமக்கு தெரியாது, அதனால தான் அந்த அஷ்டோத்திரத்துலேயோ அல்லது சஹஸ்ரநாமத்துலேயோ வர பேருக்கெல்லாம் இந்த சாமி இல்லையேன்னு தோணும் நமக்கு. இப்போ நிச்சயமாக இல்லை, அப்புறம் புது புது சாமியாக வர வரும். இப்போ சாய் சாயின்னு வருது இல்லையா, எங்கே புது எங்கே வந்துச்சு? புதுசாக இப்போ வந்து சேர்ந்துருக்கு. நம்ம தாயேன்றோம், அவங்க சாயேன்றாங்க, அவ்வளோதான். சாயின்னா அம்மா தான் அர்த்தம் இல்லை. அதனால் நமக்கு, நாம் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய தேவைக்கு நிறைய தெய்வங்களை வந்து நாம் என்ன உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு என்ன கிடையாது, ஏன் இத்தனை தெய்வங்கள்னு கேட்குறாங்க. மனித குலம் இருக்கிற வரைக்கும் தெய்வங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும், அதை நம்ம தடுக்கவே முடியாது. கொஞ்சம் லாஜிக்கலாக, கொஞ்சம் தர்க்கபூர்வமாக சிந்திச்சு பார்த்தாலே இதெல்லாம் போதுமானது. இப்போ இவன் பாட்டுக்கு ஏதோ ஏக தெய்வம் ஒரே தெய்வம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்முடைய என்ன இந்த ஏதாவது ஒன்றை மையப்படுத்துதல்னு இருக்கு இல்லையா, மையப்படுத்துதல்னு சொல்லிட்டு, அது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எதிரானது. அது ஒட்டுமொத்த நம்ம ஞான சம்பிரதாய நமது மெய்யியல் அல்லது ஞான மரபு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரானது மையப்படுத்துதல். அதனால தான் அதனால்தான் சம்பிரதாயத்தில் எந்த தெய்வத்தையும் ரொம்ப மையப்படுத்திட மாட்டாங்க. சரி, ராமராக இருக்கட்டும், ராமரை ஒரு சாரா இருக்கும், எல்லோரும் கும்பிடணும்னு கட்டாயப்படுத்த மாட்டோம் நம்ம. சிவபெருமானா ரைட், கும்பிடுவோம், ஏன்னா அது உருவகம், அது மூலமாக நான் அடையக்கூடிய நிம்மதி இருக்கு இல்லையா, நான் அடையக்கூடிய பலன் இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது மனித தேவைக்கு அப்படி உருவகமாக நாம் பண்ணி வச்சுருக்கோமே தவிர, அதனால தான் பிரம்மம் என்பது ஒரு உருவகம் கூட கிடையாது. பிரம்மம் என்பது என்னன்னா ஒரு உணர்வு பிரவாகம். அதனால தான் அதை பிரம்மம் அப்படின்றது, அது ஒரு வேதாந்தத்தில் பிரம்மம்ன்ற ஒரு கருத்துருவம் இருக்குது, கருத்துருவம் கருத்தியல் பிரம்மம்னு சொல்லிட்டு, அது ஒரு உருவகம் அல்ல. இப்போ சிவம் என்றால் உருவகம், சக்தி என்றால் உருவகம், ஏன்னா இமேஜஸ்ன்னு சொல்கிறோம்ல, அல்லது ஒரு படிமம். எப்படின்னா சக்தி என்றால், சிவம் என்றால், விஷ்ணு என்றால் மற்றதெல்லாம், ஆனால் பிரம்மம் என்றால் அது உருவகம் அல்ல. அதனால தான் அதை வந்து வரையறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மற்றெல்லாம் வரையறுத்து ஒன்றே வரைஞ்சிட்டாங்க இல்லையா, வரையறுத்து அது குணங்கள்லாம் கொடுத்துட்டாங்க இல்லை. சிவம் என்றால் சத்தியம், சிவம் சுந்தரம் சொல்லிட்டு, அன்பே சிவம் சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனால் பிரம்மம் அப்படின்றதுக்கு அது என்ன சொல்கிறாங்க, அது வரையறையற்றது. இங்கே வினவே விசே இட் இஸ் வரையறையற்றது. அது என்ன, எந்த வரையறைக்கு உட்படாதது அப்படி நம்ம சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அது சொல்லும் பொழுது அங்கெங்கே என்னது படி எங்கே ஒரு நீக்கமரம் இருந்ததுக்கு பரிமுறை ஆனந்தம் சொல்கிறோம், ஆனந்தம்னு சொல்லிடுறோம், அனந்தம் சொல்லிடுறோம், ஆனந்தம்னு சொல்லிடுறோம். இப்படிலாம் நாம் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஏன் செஞ்சுக்கணும் கேட்டால், அது ஒரு உணர்வு பிரவாகம் மட்டும்தான். அப்போ உணர்வு பிரவாகம்னா என்ன, அது ரொம்ப சரியாக தாய்மான சுவாமிகள் தான் பாருங்கள் ரொம்ப சரியாக, அங்கெங்கினாதபடி எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம்னாரு. இப்போ ஈஷாவாசியம் முதல் ஈசன் சொல்லிட்டு, ஈஷாவாசியம் விதகம் சர்வம் சொல்லிட்டாங்க, முதல் ஈசன் சொல்லிட்டு ஒரு அது வந்து ஈசனார் அப்படின்னு, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி இல்லை, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, ஈசன் யார், எந்தை என் தந்தைன்னு அர்த்தம். ஈசன் அடி போற்றி என்ன, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, தேசம்னா தேசம் பூரா நிறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. தேசம்னாவே வந்து என்ன, அப்போ எந்த தேசத்துக்கு சொந்தக்காரு, அவர் இந்திய தேசத்துக்கு சொந்தக்காரு, அது தென்னாட்டுக்கு சொந்தக்காரு, தென்னாடுடைய சிவனை போற்றி இல்லையா, அவர் தேசத்துக்கு சொந்தமாக. அப்போ அவரை மையப்படுத்தப்படுறாரு. மையப்படுத்துதல் தான் என்னன்னு தெரியுது, அப்போ என்ன மையப்படுத்தப்படுறாரு. அப்போ ஆனால் ஒட்டுமொத்த இயற்கையே எப்படி இருக்குன்னு கேட்டால் அது மையப்பட்டு இருக்காது. ஏன் மையப்படுறதுல வந்து ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது, ஒரு பெரிய பெரிய ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டால், நம்ம அப்போ தான் நம்ம பின்னால் நம்ம இது வரைக்கும் கேட்டோமே, அதனால் பின்னால் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்ன ஆபத்து மையப்படுத்தல, என்ன ஆபத்துன்னு சொன்னால், அடிப்படையில் மனிதன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டால் திருஷ்ணான்னு சொன்னோம். திருஷ்ணா என்ன டிசையர், திருஷ்ணா திருஷ்ணா அப்படின்னு சொன்னோம். காமம் அப்படின்னு அர்த்தம், ஆசை அப்படின்னு அர்த்தம். இப்போ அது அந்த அதுக்கு திருஷ்ணான்னு உண்மையான அர்த்தம்னு சொன்னால் என்ன சொன்ன என்ன என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம், ஆதிக்கம்னு பார்த்தோம் இல்லை, அதிகாரம்னு பார்த்தோம். அப்போ மையம்னாவே அதிகாரம் வந்துடும். அப்போ அதிகாரப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் அப்போ அழிவுக்கு அது உட்பட்டு. ஒட்டுமொத்த உலக வரலாற்றை பாருங்களேன், மெல்ல எங்கெல்லாம் வந்து அதிகாரப்படுத்தப்படுதோ அது மெல்ல சர்வாதிகாரமாக மாறும். பீஸ்மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன், திஸ் இஸ் ஆல் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி. அதான் இந்தியாவில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. இந்தியாவில் நம்ம மெய்யில் இந்த 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 மாதிரி ஒரு தேசியவாதம் பேசுகிறாங்களே, ஒரு நாடு ரொம்ப முக்கியம் பாரதம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, அல்லது தேசியம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, மலேசியன் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ஒரு வகையான ஒரு ஒற்றுமைக்கு தானே தவிர விடுதலைக்கு அல்ல. இதெல்லாம் இது எங்கே இதனுடைய ஆபத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது பேசணும். என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டால், தேர் வில் லீட் டு டிக்டேட்டர்ஷிப். அதிகாரம் சர்வதிகாரமாக மாறும். சர்வதிகாரில் மாறினது தான் பீஸ்மார்க்லேருந்து என்னது ஹிட்லர்லேருந்து முசோலினியிலேருந்து வந்து அந்த ஃப்ரெஞ்சு வந்து முசோலினி இல்லையா, முசோலினியிலேருந்து அப்புறம் ஹிட்லர் அப்புறம் ஜெர்மன் இல்லையா, ஹிட்லர்லேருந்து கடைசியாக ஸ்டாலின் வரைக்கும் ஏதாவது ஒன்று நின்றுச்சா கடைசி வரைக்கும் அழிவு தான் சந்திக்கும். ஆக நமது சமயம் நமது தத்துவம் கடவுளை கூட மையப்படுத்தாது. மையப்படுத்தாத தத்துவம்னா அது பிரம்மம் அப்படின்ற தத்துவம். ஏனென்றால் அது ஒரு உருவகம் கூட அல்ல, உணர்ச்சி பிரவாகம்னு சொன்னோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம உள்ளு வாங்கிக்கணும். எப்படினாலும் தத்துவமே எனக்கு விளங்காது. அப்படி ஸ்ரீகிருஷ்ணன் ஏன் குணங்களை பற்றி பேசுறதுனே விளங்காது நமக்கு. இவ்வளவு ஃபிலோசஃபி பேசுகிற மாதிரி சுவாமினா பேசணும், அதுக்கு தான் தத்துவம். இவ்வளவு தத்துவம் பேசணுமா, இவ்வளவு தத்துவம் பேசணும். பேசினா தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்ல வராருன்னே நமக்கு புரியும். அதனால் சரி சரி இப்படி வந்து ஒரு தேசியமாக ஒரு 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 ஒருங்கு ஒரு மையப்பட்டு மைய நம்ம ஒரு மையம் இருக்குது நம்ம இயங்கிட்டு இருக்கோம்ல, நல்லது தானே அப்படின்னு கேட்டால் அப்போதைக்கு நல்லது. தொடர்ந்தா இருக்கா அதிகாரத்தில் போய் முடிச்சிடும். இது எந்த மையமாக இருந்தாலும் எந்த மையத்தை எடுத்துக்கலாம் அது எல்லாரும் வீழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஆக அதான் டோன்ட் மேக் இட் ஏ லெகசின்னு சொல்லுவாங்க. ஒரு மையம் இப்போ வந்து நம்ம ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சரி அப்புறம் அப்புறத்தது பேச வேணாம், அப்புறம் பேசணுமா, இது என்ன ஒரு அதிகார பீடமாக போயிடும். இது அப்போ எல்லா மையங்களும் அதிகார பீடங்களாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பாருங்கள், எல்லாம் சங்கரர் பீடம், அந்த பீடம், இந்த பீடம், சைவ சித்தாந்த பீடம், தர்மபுரம் ஆதீனம் பீடம், அந்த பீடம், இந்த பீடம்லாம் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு கேட்டால் எல்லாமே அதிகார மையமாக போயிடும். அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால் அங்கே ஆன்மீகம் நடக்காது, தத்துவ விசாரம் இருக்காது, நிர்வாகம் மட்டும் நடந்துட்டுருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கலன்னு சொன்னால் இட்ஸ் நாட் வேர்த். இந்த இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த நம்ம ஒரு ஞான ஒரு இது ஒரு ஞான தேரல் தானே. அப்போ நாம் மோட்சம் அப்படின்னு அப்போ நம்ம வந்து என்ன என்ன எது அடையிறதுக்குன்னா விடுதலை அடையிறதுக்கு தான் நாம் வந்து இந்த பாடத்தை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த அளவுக்கு சிந்தித்து இதில் தான் நம்முடைய அத்தனை கவனமும் இருக்கணுமே தவிர நிர்வாகத்தில் இல்லை. அது யார் வேணாலும் பண்ணலாமே. ஆக ஆன்மீகம்ன்றது தெல்ல தெளிவாக இது ஆன்மீகம் அப்படின்னு புரியணும், நமக்கு தெளிவாக புரியணும். ஆக இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த குணங்களால் தான் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ சரி மையமிட்டு ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக வார்த்தைகளை வரைங்க ரொம்ப நல்லா நம்ம அதான் சொல்லுவாங்க எல்லாம் ஃப்ளவரிஷன்னு, அதான் என்ன ரொம்ப வார்த்தை புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகழகான வார்த்தைகள் இது. ஒற்றுமையாக இருந்து, மையமிட்டு, ஒன்று கூடி, ஒருங்கிணைந்து, நல்லா இருக்குல்ல கேட்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மனுஷன்தானே, நம்மளோட வார்த்தைகள் தானே எல்லாமே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒற்றுமையாக இருக்கணும், ஒருங்கிணைக்கணும், ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்துருவீங்க, நீங்கள் அடிச்சுக்க மாட்டீங்க, எங்காவது வரலாறு இருக்கா? ஒரு குடும்பமே எடுத்துக்கோங்களேன், ஒரு குடும்பமே எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து அந்த அப்பாவோ இல்லை அந்த அம்மாவோ வந்து அதிகாரத்தில் இருந்தால் அந்த குடும்பம் வந்து என்ன ஆயிரும்? கொண்ட காலத்தில் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இல்லாமல் போயிடும் பாருங்கள். ஆனால் மையமிடாமல் நாலு பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கூட்டு குடும்பமாக காலத்துக்கும் இருக்கும். ஏன் ரொம்ப தூரமாக போகணும்? நம்ம குடும்பங்களை பாருங்களேன் தெரியும், எது காலத்துக்கும் வந்து நிற்கிது. எந்த குடும்பம் வந்து எந்த குடும்பத்தில் அதிகாரமும் என்ன ஆட்சியும் இருந்துச்சோ அதுதான பிறகு பிரபுத்துவமாக அப்புறம் மன்னராட்சியாக மாறுச்சு. மன்னராட்சியெலாம் எப்படி வந்துச்சுன்றீங்க? சரி, ஒரு ஆட்சின்னு சொன்னால் ஒரு ஒரு குடும்பம், குடும்பத்திலேருந்து ஒரு கிராம தலைவர், கிராமத்திலேருந்து ஒரு வட்டார தலைவர், வட்டாரத்திலேருந்து ஒரு அமைப்பு தலைவர், அப்புறம் வந்து ஒரு நகரத்தலைவர், அப்புறம் வந்து ஒரு நாட்டுத்தலைவர், அப்புறம் வந்து ஒரு தேசத்தலைவர், அப்புறம் வந்து மெல்ல உலகத்தலைவர் ஆகிட வேண்டிதான் இல்லையா? இதுதான் இந்த 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 வடிகால் இந்த கட்டுமானம். ஆக இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நாம் இப்போ எதை எது எது ஞானம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணன் ஞானத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. என்ன மெத மெல்ல மெல்ல இந்த குணங்கள்லாம் சொல்லிட்டு, குணத்தை சொல்லி பிறகு வந்து இப்போ நான்கு வருணாசிரம தர்மத்தை பேச போகிறாரு. பிராமண சத்திரிய வைசிய சூத்ர பேசி பிறகு அது அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அது அது கர்மம், அதிலிருந்து தான் கர்மம் இன்வால்வ் ஆகிடுது. கர்மம் வந்து கர்ம யோகமாக மாறி எப்படி ஞானம், அப்போ ஞான யோகத்தை ஞான யோகத்தின் மூலமாக நாம் நாம் வந்து விடுதலை மோட்சத்தை அடைகின்றோம் அப்படின்னு முடிக்க போகிறார். இந்த ஹோல் சப்ஜெக்டை முடிக்க போகிறார். ஆக இங்கே அப்போ எதில் வந்து நமக்கு குழப்படி இருக்குன்னு சொன்னால், கர்மத்தில். இந்த கர்மம் அப்போ இந்த ஒட்டுமொத்த இயற்கை அப்படி இருக்குன்னு சொன்னால், இயற்கை அது வந்து எங்கே யார் இதுக்கு இந்த பாருங்க, ஒரு மையமிட்டு நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உடனே எதிர் விசையில் இன்னொரு இயக்கம் வந்து ஏற்பட்டுரும். அது எதனுடைய வேலை? அதுதான் மாயையுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் மையமிட்டு நீங்கள் வந்து என்ன தொழில்பட நீங்கள்லாம் வந்து செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் எதிர் விசையில் ஒரு இன்னொரு செயல் ஏற்பட்டுரும். இயற்கையில் எல்லா இடத்துலையும் ஏற்பட்டுரும். அது நம்மளால் தடுக்கவே முடியாது. ஏன், அது எதனுடைய வேலை அப்படின்னு சொன்னால், இயற்கை நல்ல இயற்கையை அப்படி தானே பாருங்களேன். இயற்கை மாயைக்கு விளக்கம் சொல்கின்ற சாஸ்திரம் திரிகுணாத்மிகான்னு சொல்லுது இல்லையா? அப்புறம் சம்சாரத்துக்கு விளக்கம் சொல்கின்ற சாஸ்திரம் வந்து துவைத்தம்னு சொல்லுது, இருமை. இருமை எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஆப்போசிட் இருக்கும். எந்த செயலுக்கும் வந்து ஆப்போசிட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அதனால் என்ன ஆகும்னு சொன்னால், இங்கே நம்ம இயற்கையில் ஒரு எதிர்விசை இல்லாமல், ஏன்னா எதன் மூலமாக நம்ம செயல்படணும், உரசல்கள் மூலமாக தான் செயல்படணும். ஒன்லி த்ரூ ஃப்ரிக்ஷன் வி கேன் ஆக்ட், இதுன்னு இட் ஆக்ஷன் எங்கே பிறக்குது? ஃப்ரிக்ஷனில் தான் ஆக்ஷன் பிறக்கும். இப்போ தேர்ஸ் நோ ஆக்ஷன் இல்லையா? இல்லையா? ஸோ மொதல் ஒட்டுமொத்த தத்துவத்தை வந்து நாம் வந்து தெளிவாக என்ன வரையறுத்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னால் அந்த சப்ஜெக்ட் நமக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஏன் ஏன் அப்படி ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இந்த என்ன குணங்களெல்லாம் சொல்லி, இந்த குணங்கள் வந்து இந்த குணங்களை நம்ம கடைசியாக இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் சொல்லி, நீ எல்லாம் நார்மலாக சத்துவ குணத்தை அடைந்து தத்துவத்தை அடையணும் சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த குணத்துல இந்த குணத்தை கிடைக்கிறதுக்கு விண்ணுலகத்தின் ஆள் கிடையாது, மண்ணுலகத்தின் ஆள் கிடையாது, விண்ணுலகத்தின் ஆள் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இது மாயை யாராலும் கடக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த மாயையில் நம்ம வந்து பயணிக்கிற வரைக்கும், இந்த மாயையில் இந்த இந்த உலகத்தில் அல்லது இந்த கர்மத்தில் நாம் வந்து பயணிக்கிற வரைக்கும், அல்லது கர்மத்தில் நாம் புலங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது? இது இது இந்த 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 மாயை கடக்க முடியாது. அதனால தான் ஞானத்தால் ஞானத்தால் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஞானமே மோட்சன் ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், கர்மத்தில் நடக்காது. தொடர்ந்து என்ன இருக்கும்? தொடர்ந்து வந்து உரசல்களும், உரசல்களாக உடைச்சல்கள், மன உரசல்கள், அப்புறம் உடைச்சல்கள் எல்லாம் ஏற்பட்டு தொடர்ந்து நமக்கு ஏற்பட்டே தான் இருக்க போகுது. அப்போ இங்கே இங்கே என்ன நடக்காது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு ஒரு சமத்துவம் சமநிலை ஏற்படாது. இப்போ அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிற கர்மத்தை யோகமாக செய்கின்றாரு. யோகம்னா என்ன? சமநிலை, சமத்துவம், யோக உச்சேதே இல்லையா? சமத்துவம் தான் வந்து யோகம்ன்றது. அப்போ சமத்துவம் ஏற்பட்டால், சமநிலை ஏற்பட்டால் என்னவாகும்? சமநிலையிலிருந்து அந்த சமநிலை தான் நம்ம சத்துவன்னு சொல்கிறோம். அந்த சமநிலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே என்னென்றால், இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது துவந்துவ ஆத்மிகம், இது இருமையால் ஆக்கப்பட்டது. இருமையால் ஆக்கப்பட்டதுனால இதை வந்து நம்ம கடக்க முடியவே முடியாது. அப்போ எது உண்மை அப்படின்னு கேட்டால், அப்போ இந்த இந்த அந்த எது இருமைன்னு சொன்னால், பேதமே, வேற்றுமையே பேதம், வேற்றுமையே தான் இருமை, அதுவே சம்சாரம். அப்போ அதை எப்படி கிடக்கிறது அப்படின்னு கேட்டால், அப்போ ஒரு ஞான துளி நமக்கு வந்து தேவைப்படுது. என்னன்னு சொன்னால், பிரம்மம் வந்து ஏக்கம். பிரம்மம் ஏக்கம்னு சொன்னால் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, ஒன்றே நடத்தும். நாட் ஒன்லி காட், நாட் ஒன் காட், ஒன்லி காட்னு. அதை தவிர வேறு கேவாதான் கேவலம்னு சொல்லுது. அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்காதுன்னா, அங்கே எந்த இயக்கமும் இருக்காது. இயக்கம் இருக்காது, இயங்கினா தான் அதுக்கு மாயை. இயங்காமல் வந்து ஒரு ஒரு உணர்வு பிழம்பாக அல்லது ஒரு உணர்வு பிரவாகமாக, அந்த உணர்வு பிரவாகன்றதுக்காக தான் வந்து ஈஷாவாசியம் ஒன்று எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம அப்போ அது என்னவாக இருக்குதுன்னு கேட்டால், உணர்வு பிரவாகமாக இருக்கிறதுனால அந்த உணர்வு பிரவாகம் என்று அறிதல் அப்படி இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நாம் வந்து விருத்தி ஞானம்னு சொல்கிறோம். அந்த அறிதல் நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டால், அந்த அறிதல் நமக்கு பேரு ஆனந்தத்தை கொடுத்து அந்த உண்மையை வந்து நம்ம நிலைநாட்டிக்கிறோம். அதுவே ஞானம். என்ன ஞானம் அது? அது சொரூப ஞானம் அப்படின்னு முடியும். ஒட்டுமொத்த சாஸ்திரமும் இந்த சினேரியோ, இந்த ஒட்டுமொத்த சாஸ்திரத்தையும் வந்து இப்படி போட்டு முத பார்த்துடணும் நல்லா. அப்புறம் நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்து அப்போ நம்ம பயணத்தை நம்ம தொடரணும். ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பிச்சிட்டேன் பொழுதும் இல்லையா, அன்றைக்கி சொன்ன பயணத்தை ஆரம்பிக்கணுமா? அடப்பாவி, ஆரம்பித்து 40 வருஷம் ஆச்சு. தொடரணும் இந்த பயணத்தை. அப்போ இந்த இந்த பிக்சர், இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த வரைபடம் எங்கேயும் சேர்ந்து சொன்னால் நமக்கு வரைபடம் தேவையில்லையா இல்லை. அப்போ இந்த வரைபடம் தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ நம்ம எதையும் இங்கேயும் போய் மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி எதையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம். இன்னொன்று, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்மளை எப்பொழுதுமே பேசும்போது பாருங்கள், என்ன என்ன தொடர்ந்து என்ன சொல்கிறோம், இதுதான், எதையும் வரையறுக்க மாட்டோம், இதுதான் சரியாக முடிவுன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் எங்கே என்ன நமக்கு என்ன இருக்கும்? ஒரு தேடல் மட்டும் இருக்கும். அந்த தேடலும் அடைதலும் எப்படி இருக்கும்? அந்த தேடலும் அடைதலும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் இன் த பாஸ்ட். அது வந்து என்ன, இறந்த காலமாக இருக்காது, எப்பொழுதுமே நிகழ்காலமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையை வந்து சிந்தித்து பார்க்க வந்து நமக்கு சொல்லும் பொழுது தான் என்ன சொல்கிறாங்க, அப்போ பிரம்மம்னா என்னன்னா, அது முடிவும் முதலும் முடிவும் மட்டுறது. அதைத்தான் பெரியவங்களும் ஆதிய மந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி ஏன் பாடுன்னு பாடுறாங்க இல்லையா, ஆதிய மந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு. ஆக புதுசாக அது வந்து வளரார் சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அப்போ எல்லா மகான்களுக்கும் எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி தான் சித்திச்சிருக்கு, அது சித்திச்சிருக்கு. கொஞ்சம் வந்து இங்கே என்ன இடையில மாசுபட்டதுனால, அப்போ சில அந்த மாச துறைச்சேரியத்துக்கு சில தொடர்ந்து மகான்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, நமக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆக எப்பொழுதுமே இந்த 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 எப்பொழுதுமே எங்கேயும் போய் நம்ம மையப்பற்றாமல், இதுதான் இப்படி தான் அப்படின்னு எங்கேயும் போய் சிக்கிக்காமல் தொடர்ந்து வந்து, இதுதான் யோகாத்ம தர்ஷனம்னு பேர், டைலட். இதை வந்து நன்கு ஒரு பாருங்கள், அந்த வெள்ளக்கார ஊரில் யூரோப்பில் வந்து எல்லாம் அந்த ஐரோப்பிய தேசியவாதம்னா நல்ல காலம் அமெரிக்கா மட்டும்தான் தப்பிச்சிச்சு அதுலேருந்து. அமெரிக்கா எஸ்கேப் இன்னும் பிகாஸ் இட்ஸ் எ நியூ நேஷன். ஒரு 500-600 இயர்ஸா மற்ற அத்தனை ஐரோப்பிய தேசமும் அள்ள மாட்டிக்கிச்சு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் வந்து ஜனநாயகத்தை முன்னெடுத்துனாங்க. எல்லாருமே சர்வதீர் ஆகிட்டாங்களே, இங்கிலாந்து உட்பட. அந்த நல்ல காலம் நம்ம செத்து போயிடுச்சுப்பேன். இருந்தாலும் அதனுடைய இதுன்னு போகலை, இல்லை இன்னொருத்த வந்து உட்காந்துருப்பான் இல்லையா. இருந்தாலும் அவருக்கு எதை நோக்கி, அப்போ அதை அறிந்து தான் அதன் பிறகு வந்த அத்தனை தலைவர்களும் வந்து ஜனநாயகத்தை கொண்டாடி இந்த மையம் வந்து தேசியவாதம் வந்து எவ்வளோ 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 ஆபத்தானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லையா, புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் போட இப்போ தொடர்ந்து விட்டானுங்க. இதெல்லாம் வந்து சித்தாந்த ரீதியாக சிந்திச்சு பார்த்து பண்ணுற விஷயங்கள். அந்த போர்டு திறந்து விடுறதெல்லாம் நம்ம எதுவும் நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ அவங்க அன்புல திறந்து விட்றாங்க, எதை திறந்து திறந்து விட்றாங்க, அப்படியே இல்லை. இது டோக்கியம் பட் போர்டர்லெஸ் என்ன சிட்டிசன்ஷிப் போர்டர்லெஸ் ஃபெலோமேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போர்டர்லெஸ் ஆக்கிறதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த இந்த மற்ற எந்த விதமான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கமும் வந்து ரொம்ப ஆபத்தானது, ஒன்றை ஒன்றை எடுத்து அழியும். பட் ஏன் செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துச்சு, அதையே தொடர்ந்தாங்களோ அப்போ தேர்ட் வேர்ல்ட் வார் வந்திருக்கும். ஆனால் பாதி பேர் தொடர்றதுனால ஒரு பக்கமாக அடிச்சுட்டு நிற்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த என்னது ஈஸ்ட் ஏஷியாவில் மட்டும் ஒரு பக்கம் அடிச்சுட்டு தெரியுறானுங்க. ஆனால் இவங்களாம் தெளிஞ்சிட்டானுங்க. அத்தனை சிந்தனையாளர்கள், அத்தனை சிந்தனைவாதிகள், அத்தனை திங்கர்ஸ் வந்து ஐரோப்பாவின் நன்கொடையது. அப்படி சிறந்த சிந்தனையாளர்கள் தொடங்கினாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்முடைய என்ன மரபார்ந்த தத்துவத்திலேயே, மரபார்ந்த நம்முடைய மரபிலேயே, நம்முடைய மெய்யியல் மரபிலேயே அது இருக்குது. நமக்கு அந்த ஆபத்து கிடையாது எதுவுமே வந்து. அதனால தான் நமக்கு எத்தனை தெய்வங்கள், எத்தனை சித்தாந்தங்கள், ஆயிரம் ஆயிரம் சித்தாந்தம் வேதத்திலேயே. ஏன் ஒரே சித்தாந்தம் இல்லை, ஏன் ஆயிரம் ஆயிரம் சித்தாந்தங்கள் ஒன்றை வந்து எதிர்த்து ஒன்றை ஒன்று வந்து போராடி இது தப்புன்னு சொல்லி இன்றைக்கி சைவ சித்தாந்தம் வரைக்கும் வந்து வேதாந்தத்தை வந்து அல்லது அத்வைத தப்புன்னு சொன்னால் அத்தனை என்ன இருக்குன்னா அத்தனை ஸ்பேஸ் இருக்கு அவங்க சொல்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. எந்த கோட்பாடும் அல்ல எந்த சித்தாந்தம் வந்து மையப்படுத்தப்படுத்த நிலைநாட்டப்படுகிறதோ அந்த சித்தாந்தம் அழியும், அல்ல அந்த தேசம் அழியும், அந்த மனிதன் அழிவான். அது முக்கிய விஷயம்னா அந்த மனுஷன். ஏன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையை எதை நோக்கி இருக்குன்னா நம்ம பார்த்துன்னு சொன்னால் நம்ம சொன்னோம் சின்ன நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் நமக்கு இருக்கிறது பதைப்போ பரபரப்போ அல்லது என்ன வேண்டுதலோ ஒரு காலகட்ட வரைக்கும் தான் அதெல்லாம். அப்புறம் மெல்ல மெல்ல இதெல்லாம் என்ன ஆயிரும், அதெல்லாம் குறைஞ்சி என்ன இருக்குன்னா ஒரு சின்ன வாழ்க்கையை பற்றி சின்ன ஒரு நடுக்கம் மட்டும் இருக்கும், ஒரு நிலை கொள்ளாமல் இருக்கும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்னென்னோ நமக்கு வந்து பாதுகாப்பு இன்மையிலிருந்து நமக்கு எல்லா விதமான சம்சாரமும் இருந்திருக்கும், எல்லா விதமான வருத்தங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து தாண்டி 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 மெல்ல வந்து நம்ம எதை நோக்கி இப்போ நிற்கிறோன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த இருப்பு இருக்கு இல்லையா, இந்த இருப்பு இந்த இருப்புக்கு வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் இந்த இருப்பில் ஒரு சின்ன ஒரு 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 நம்ம வந்து நிலநடுக்கத்தன்னும் அது ஃபிசிக்கலாக நம்ம அதை பற்றி தெரியாதனால இந்த நடுக்கம்னா என்னன்னு நம்ம புரிய வைக்க முடியல. ஆக்சுவலி நம்ம ஒரு முறை நிலநடுக்கத்தை வந்து உணர்ந்துருந்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுருப்போங்களேன், அப்போ தெரியும் நடக்குன்னா என்னென்னு. நல்ல நாட்டில் வர பிறந்துட்டோம் நம்ம மலேசியாவில், எந்த விதமான இயற்கை என்ன கஷ்டம்லாம் இல்லாத இடம் இது. அதனால் அந்த நடுக்கத்தை வந்து சரியாக நாம் உணர்றதில்லை. அந்த இந்த இருத்தையில் இருக்கிற அந்த இருப்பில் இருக்கிற அந்த சின்ன நடுக்கம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான சம்சாரம். அப்போ அது நடுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், எப்பொழுதும் குணங்களின் வழியாக மையமிட்டு இருக்கின்றோம், அதுவே நடுக்கத்துக்கு காரணம், அதுவே சம்சாரத்துக்கு காரணம்ன்றார். ஓகே சரியா. இப்போ நம்ம சம்சாரத்துக்கு என்ன காரணம், குணங்கள் தான் காரணம், முக்குணங்கள் காரணம். நீ என்னவாயிட்ட, மாயைக்கு உட்பட்டு இந்த அந்த இயக்கம் என்ன இயக்கம், அதாவது இயக்கம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ இயக்கம் மாயைனாவே இயக்கம் தான் அர்த்தம், என்ன ஆக்ஷன் அர்த்தம். அப்போ அதில் அது இல்லாமல் உயிர்கள் கிடையாது, அது இல்லாமல் உலகம் கிடையாது, அது இல்லாமல் இந்த வாழ்க்கையே இல்லை. அப்போ அதை வந்து எப்படி நாம் என்ன அதை கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் சாங்கியத்தத்துவமே அதுதான் இல்லை. கபிலருடைய சாங்கியம் எது சம்சாரம்னா மூன்று குணத்தின் நிலை குறைவு சம்சாரம்னு சொல்லுது. எப்போ ஏற்பட்டு எப்படி ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பிறகு எப்போ வந்து இந்த மூன்று குணங்களும் வந்து ஒன்று சேர்ந்து சமம் அடையுதோ அதுக்கு பேர் தான் யோகம்னு சொல்லுது. சமம் அடைஞ்சு தன் நிலையை அடைவது வந்து கைவல்யம்னு சொல்லுது. இது சாங்கியமும் யோகமும். இப்போ நாம் நாம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம வந்து நம்ம பேசுகிறது வேதாந்தம் அத்வைதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே நம்ம எப்படி இதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஆனால் இந்த எல்லா சம்பிரதாயத்திலையும் வந்து இந்த முக்குணங்கள் பேச எல்லா சம்பிரதாயத்திலையும் வந்து மாயானா என்னன்னா திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு தான் சொல்லுது. எல்லா ஆறு என்ன தரிசனங்களும் இந்த அதுதான் மாயை. ஸோ அப்போ குணங்கள் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லை. குணங்களால் தான் நமக்கு அந்த ஒரு வாழ்க்கையை சித்திச்சிருக்கு நமக்கு. ஆனால் அந்த குணங்கள் குறையா அப்படின்னு கேட்டால் குறைய இல்லை. நிறையான்னு கேட்டால் நிறையும் இல்லை. சரியான்னு கேட்டால் சரியும் இல்லை. தப்பானா தப்பும் இல்லை. என்ன விரோதமான விரோதமும் இல்லை, முரணும் இல்லை. பிறகு என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ காம குரோதமானா அதுவும் இல்லை. பிறகு வந்து விருப்பு விருப்பான்னு சொன்னால் அதுவும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இப்படி எல்லாம் இருக்கிறது அதனுடைய என்ன சுபாவம்னு சொல்ல போகிற. ஆனால் அதை பார்க்கக்கூடிய ஒரு கண் நம்மக்கிட்ட இருக்குது, அதை கவனிக்கக்கூடிய ஒரு அறிவு நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. அந்த அறிவை கொண்டு இது என்னுடைய சுபாவம் இல்லைன்னு கண்டடையது இருக்கு இல்லையா, அது ஞானம்னு சொல்கிறார். நம்ம பொதுவாகவே எதனால் அடித்து செல்லப்படுகின்றோம், நம்ம சுபாவத்தால் அடித்து செல்லப்படுகின்றோம் இல்லை. நம்ம குணங்களால் நல்ல குணமோ கெட்ட குணமோ, நல்ல குணமாக இருந்தால் மற்றவங்க என்ன சொல்கிறோம், எல்லாம் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. கெட்ட குணமாக இருந்தான்னு என்ன சொல்கிறோம், எப்போதும் எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்படி எப்படி இந்த கொடூரம் என்கிட்ட வந்துச்சுன்னு தெரில, எப்படி இந்த கொடுங்கோலனாக இருக்கேன், நான் கொடூரமாக இருக்கேன், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறேன், ஐ ஹவ் பிகம் எ சேடிஸ்ட் நவ், ஏன்னா எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், அபியூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் குற்றம் இருக்குது. நல்லவங்களாக இருந்தால் என்ன இருக்குது, எல்லோரும் என்னை வந்து ஐயோ அப்படின்னு ஐயோன்னு இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் இருக்குது இல்லையா. இதை தாண்டி இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சரி இந்த சுபாவம்லாம் என்ன, யார்கிட்ட என்னென்ன சுபாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி வந்துடுறாரு ஸ்ரீகிருஷ்ணர். நம்ம ஒரு பெரிய தத்துவம் அதை செஞ்சுட்டு டபார்னு கீழே இறங்கி வந்து இதுவாறு இந்தந்த குணங்கள்லாம் வந்து பிராமண தத்துவம், இந்தந்த குணங்கள்லாம் சத்திரியம் சத்திரிய தத்துவம். நான் வந்து சத்திரியம் பிராமண ஆளை சொல்ல விரும்பலை, அது நமக்கு இங்கே விளங்க விளங்காது. அட்லீஸ்ட் அந்த நாட்டிலையாவது உடனே பிராமணன்னு அப்படி தலை இப்படி பார்ப்பாங்க இல்லை. சத்திரின்னு சொன்னோடனே அவனுக்கு தெரியும் யார் சத்திரியன். வைசனி எல்லாம் வைசனுக்கு எல்லாமே தெரியும். வைசன் யார், வைசன் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் வியாபாரிக்கும் தானே தெரியும். அவன் சூத்திரன்னு சொன்னால் ஏதோ லேபரு அப்படின்னு இது நினச்சிக்குவாங்க. அப்படி பேசாமல் நாம் இங்கே இதை வந்து எப்படி சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே அதனால் இந்த சத்திரிய எப்பொழுதுமே நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்தில் இந்த பிராமணியம் இது ரொம்ப மோசமாக சித்தரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்து சமய அழிவுக்கே யார் காரணம், பிராமணர்கள் காரணம், பிராமணியம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியை தூக்கி அவங்க மேலே போட்டுட்டு இவங்க குளிர் காய்வாங்க. அதுவும் தப்பு தான். அவங்க எத்தனை பர்சன்ட், 2% தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே. அவங்க எப்படி காரணமாயிடுவாங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட கஷ்டத்துக்கு. ஆக இந்த இது பிராமண சூழ்ச்சி அந்த வார்த்தையெல்லாம் இந்த திராவிடக்கழகம் இருக்காங்களே அவங்கெல்லாம் கோயின் பண்ணது, பிராமண சூழ்ச்சி இது, பிராமண ஆதிக்கம். அப்புறம் சரி அங்கே பாலிட்டிக்ஸ் நம்ம போக வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, அது பெரிய அரசியல் இருக்காங்க. ஆக பிராமணன் சொன்னோடனேயே இவங்க என்ன இந்த இங்கே வந்து ஸ்லோகம் அப்படி இருக்குது, என்ன சொல்லுது ஸ்லோகம், புது தலைப்புக்கு போயிடுறார். என்ன சொல்கிறார், பிராமணக சொல்கிறார் 41வது ஸ்லோகம் என்னன்னு சொல்ல போகிறார். ஏன்னா பிராமண சத்திரிய விஷாம் சூத்ராணாம்ச பரந்தப்ப கர்மாணி பிரவி பக்தானி சுபாவ, பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம், சுபாவ பிரபைவைகிர் குணை பிரபைவைர் குணைகி சொல்கிறாரு, இந்த 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 பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் என்பதெல்லாம் வந்து அவங்க கர்மத்தாலும் அவன் செய்கிற செயல்களாலும், கர்மன்னா தொழில் இல்லை, இப்போ தொழில் வாரியாக அவர் சொல்லிடுவாங்க இல்லையா, அது தப்பாக போயிடும், இட்ஸ் நாட் ஆக்குபேஷன். அவன் செய்கிற கர்ம செயல்களும் அவனை குணத்தை வச்சு தான் சொல்கிறது. பிராமண சத்திரின்றது அது வந்து அவருடைய பிறப்பை வச்சு சொல்கிறது இல்லைன்றது தெளிவாக தெரியுது. பொதுவாக இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு பிராமண குணத்தில் வந்தால் அவன் பிராமணன் சொல்கிறான் இல்லையா, என்ன சொல்கிறாரு, கர்மணி குணைஹின்னு சொல்கிறார். அவன் செய்கிற செயல்களாலும் குணத்தாலும் ஒருவன் பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் ஆகின்றான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இது வள்ளுவன் சொல்கிறது மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா ஒரு உயிருக்கும் வந்து பிறப்பு, பிறப்பால் யார் வந்து சத்திரியம் பிராமணம் ஆகிறது கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றார் இல்லை. அதனால் இன்னொரு இடத்துல வந்து ஒரு அந்தன் எப்படி இருப்பான், அந்தன ரத்தம்னு சொல்லிட்டு அந்தனை பற்றியும் பேசுவார் வள்ளுவர் இல்லை. நமக்கு ஆச்சரியமாக என்னடா, ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்தன் சொல்கிறாரு, இந்த பக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு சொன்ன நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். கான்ட்ரடிக்ஷனில் கருத்துக்கள் தானே. அவர் என்ன கடவுள் வாழ்த்து பாடுறப்ப மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலம் சே நீடு வாழ்வார்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அப்படியே போற்றுவார் இல்லையா. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் என்ன சொல்லுவார், என்னது பறந்து கெடுக உலக ஏற்றியான் அப்படின்னு சொல்லிட்டு யார் கடவுளுக்கே சாபம் விட்டுருவார். இன்னொரு குரலில் தனியுரி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் சொல்லிட்டு பாரதி பாடுறான் இல்லையா, அது அதுக்கு என்ன இன்னும் அதுக்கு அந்த எந்த குரலுக்கு அவனுடைய எதிர்வினை அப்படின்னு கேட்டால் இந்த குரலுக்கு தான், என்ன இறந்து உண்ற நிலை ஏற்பட்டுச்சா ஒருத்தனுக்கு, இறந்துண்ணும் நிலை ஏற்பட்டால் பறந்து கெடுக உலகை ஆற்றியான்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தை படித்தானே அவன் செத்து போட்டுன்னு சொல்கிறாரு. மலர்மிசி இயக்கினார் மானடி சேர்ந்தார் நெல்மிசி நீடு வாழ பண்ணுற அதே ஆள் தான் இல்லை. அதனால் இதை அவங்கள நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே அவங்கள கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அர்த்தம்னு சொல்லிட்டு அந்தனை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு வலுவில் போய் கேட்கக்கூடாது. அதான் இடம் சுட்டி விளக்குதுன்னு சொல்கிறது. அந்த இடத்துல என்ன பொருள் படுதோ அதை வச்சு அறியக்கூடிய ஒரு அறிவு நம்ம தான் வந்து சென்று அடையணும். ஆக இங்கே எதன் அடிப்படையில் பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் அப்படின்னு சொன்னால், நாம் அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் சொல்கிறார், அவன் செய்கிற அப்புறம் அவன் செய்யக்கூடிய செயல்களை அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக இங்கே வந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு நம்மளுடைய விருப்பங்களே பாருங்களேன், யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு என்ன வேலை பிடிக்கும், யாருக்கு என்ன செய்ய பிடிக்கும், யாருக்கு என்ன குணங்கள் இருக்குது, யார் சாதுவாக இருக்கா, யார் வந்து அடிக்கடி கோவப்பட்டுகிட்டே இருக்கா, யார் வந்து ரொம்ப ஒரு பதற்றமாகவே இருக்காங்க. ஆக இப்படி நமக்கு வந்து இது வர்க்க வேறுபாடுக்காக சொல்லப்பட்டது இல்லை, புரிஞ்சுக்கணும். ஆனால் சமூகத்தில் இது நிச்சயமாக இன்று வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு போனீங்கன்னு சொன்னால் எப்போ இங்கே கொஞ்சம் எல்லாருடைய மாறி கலப்பு திருமணம்லாம் நடந்துருச்சு. இங்கே தமிழ்நாட்டில் போனீங்கன்னா இன்டாக்டாக இருக்கும், பயம் ஏதோ மெட்ராஸில் ஒன்று ரெண்டு பார்க்கலாம், அதை வச்சு இவங்க நிறைய எழுதி தள்ளுவாங்க, எங்கேயும் அங்கே ஜாதியே இல்லை ஜாதியே இல்லைன்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக எந்த கலப்பும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி தூய்மைவாதம்னு சொல்லுவாங்க, தூய்மையை பாதுகாக்கிறது, குல தூய்மையை ஜாதி தூய்மையை பாதுகாக்கிறது. அதுக்காக என்ன கொலை செய்வாங்க, என்ன கொலை இது இப்போ எப்போலாம் வந்துச்சு அடையில. அந்த மாதிரி அந்த அது அந் அது அது பேசக்கூடிய ஜாதி இல்லை இங்கே பேசுகிறது. இங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ணன் பேசக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த குணங்கள் அவர் சொல்கிறாரு, எந்தெந்த குணங்கள் யாருக்கு இருக்கோ அந்த குணங்களை வச்சு தான் அவன் பிராமணன் சொல்கிறாரு. எந்தெந்த கர்மம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த கர்மத்தை வச்சு தான் அவன் வந்து பிராமண சத்திரின்னு சொல்லணுமே தவிர, அவனை அவன் பிறப்புனாலும் வந்து பிராமணன், பிறந்ததுனாலும் அவன் சத்திரியன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் இங்கே அப்போ எது பிராமண குணங்கள் அப்படின்னு அடுத்த சுலோகத்தில் சிந்திக்கிறார். 42வது சுலோகத்தில் சமோ சமக தமக தபக சௌச்சம் சொல்கிறார். 42 சமோ தம தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்கியம் பிரம்ம கர்ம சுபவாஜம் சொல்கிறார். எது வந்து பிரம்ம கர்மன்னா, எது வந்து பிராமணத்துவம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு வந்து யாருக்கு என்ன பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, பொதுவாக இந்த சமதமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டால், இந்த குணங்கள் யாருக்கு இருக்கோ, யாருக்கு என்ன குணம்னா, பொதுவாக பிராமணன் என்ன செய்வாங்க, அத்தியாயனம் பண்ணுவாங்க, அப்புறம் அத்தியாபனம் பண்ணுவாங்க. அத்தியாயனம் அப்படின்னு சொன்னால் கற்றல், அத்தியாபனம்னு சொன்னால் கற்பித்தல். அப்புறம் ஆசிரியர், ஆசிரியர் தொழில், கற்றல் கற்பித்தல். அப்புறம் யஜனம், யஜனம் யாஜனம், பூஜை பூஜனம்ன்ற மாதிரி பூஜை செய், யாக யஜ்ஞங்கள் செய்கிறவங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து நிறைய உடல் உழைப்பு தேவைப்படாது இல்லையா. அப்புறம் ரெண்டாவது சொல்கிறாரு தானம், மூன்றாவது தானம் பகிர்தல். தொடர்ந்து வந்து பிராமணனுடைய தன்மையை என்னன்னு சொன்னால், அடுத்த வேலை உணவுக்கு மிச்சம் வச்சுக்கூடாது, கடைக்கெல்லாம் கொடுத்துடணும். அதுதான் அவனை வந்து என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து அவனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், அவனுக்கு வந்து உஞ்ச விருத்தி அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. எதுவும் அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு பிச்சை எடுக்கிறது இல்லை. ஒரு பிராமணன் வந்து உஞ்ச விருத்தின்னு சொல்லி தினமும் போய் வந்து மஸ்டேக் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து என்ன பஞ்ச பரதேசின்னு அர்த்தம் இல்லை. அவன் ரொம்ப ரொம்ப செல்வத்தோடு இருப்பார், இருந்தாலும் சாப்பிட்றது வந்து என்ன பிச்சை பெற்று சாப்பிடணும் அப்படின்னு, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இட்ஸ் நாட் தேட் அவன் வந்து தைரியன் இல்லை, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்களுக்கு இதுக்குள்ள, அதனால் ஒரு பெரிய யாகம் செய்கிறவர், ஒரு பெரிய சாஸ்திரியோ அல்லது பெரியவரோ போய் பிச்சர் சாப்பிட்றான்னு சொன்னால், அவர் வந்து பரதேசி, அவர் வந்து என்ன ஏழைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம எப்படி நம்மளோட சம்பிரதாயத்தில் இப்போ சந்நியாசம் இருக்குல்ல, துறவு இருக்கு இல்லையா, அது வந்து பிரம்மச்சாரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த அப்புறம் சன்னியாசம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அப்படி வந்து போய் சந்நியாசம் அடையிறது இல்லை. சிலருக்கு சின்ன வயசுலேயே, சிலருக்கு வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே சின்ன வயசுலேயே வந்து ஒரு துறவு நிலை இருக்கும் அவங்களுக்கு. அப்போ சன்னியாசம் முடிஞ்சது வாழ்க்கை முறையாக தான் சாஸ்திரம் சொல்லுது, நீ போய் இது பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அதை பண்ணுன்னு சொல்ல. மொதல் பிரம்மச்சாரியார், அப்புறம் கிரகஸ்தனாயிரு, அப்புறம் போய் நீ வந்து என்ன வானப்பிரஸ்தனாயிரு, அப்புறம் சன்னியாசி, அப்புறம் வந்து நீ சன்னியாசி ஆயிடுவ அப்படின்னு ஒரு தப்பான அர்த்தம்லாம் நிறையா இருக்குது. யார் சன்னியாசி அப்படின்னா, இப்போ சங்கர் என்னாச்சு, சின்ன வயசுல அவருக்கு சன்னியாசம் வந்து அவருக்கு வந்து என்ன ஏற்பட்டு துறவு, மனப்பான்மை ஏற்பட்டுருச்சு. அந்த துறவு நமக்கு அப்புறம் கடைசியாக ஏற்படாதா, இப்போ 60 வயசில் எனக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் நல்லா ஏற்படலாம், ஏற்படும் நமக்கு இல்லையா, அப்படி அது போய் வாங்கிக்கிறது இல்லை. அதனால தான் இது என்ன, இது என்ன சன்னியாசம் பேர்னா வித்வத் சன்னியாஸ், விவிதிஷா சன்னியாசம் சொல்லுது. இப்போ ஏன் சங்கர் 8 வயசில் சன்னியாசம் வாங்கிக்கிறோம்னா, விவிதிஷா எதுக்குன்னு சொன்னால், டு அதாவது டு லீவ் அ லைஃப் ஆஃப் என்ன ஷிரவண மன நிதித்தியாசனம், அதாவது லைஃப் கமிட்டட் டு லேர்னிங், அதுக்காக சின்ன வயசில் எடுத்துக்கிறாங்க. மற்றவங்களுக்கு வித்வத் சன்னியாசம் என்ன, இவங்க வந்து குடும்பத்திலே இருந்து குடும்பத்தோடு சன்னியாசம் கொள் அப்படின்னு அவை சொல்கிறாள் இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்திலே இருந்து அவங்க வந்து என்ன ஒரு என்ன பலாம்பழமாக விளாம்பழம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த புளிப்பழம் மாதிரி அப்படியே ஓட்டல்லேருந்து அப்படியே அந்த அப்படியே விலகி நிற்பாங்க, அது வித்வத் சன்னியாசம் சொல்லிட்டு. அது சம்பவிக்கிறது நமக்கு எப்போ, தொடர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டு சிந்தித்து என்ன கேட்டு மனநம் செய்து நிதித்தியாசனம் பண்ணி சிந்திச்சு விலகி நிற்பாங்க. அதுக்கு எந்த விதமான என்ன ஆச்சாரங்களும் கிடையாது. புதுசாக போய் அதுக்கு வந்து சில சடங்குகள்லாம் பண்ணுறது அப்படின்றது இப்படியே ஏற்பட்டுருச்சு நமக்கு. இதை பற்றி புரிதல் ரொம்ப குறவு நமக்கு. அதனால் எப்பொழுதுமே சந்நியாசம்ன்றது நமக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது. அதே போல் இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அந்த வாழ்க்கை முறை அமைது நமக்கு. ஏன் அவருக்கு சீக்கிரம் அமைது, ஏன் அவருக்கு லேட்டாக அமைதுன்னு சொன்னால், அவருக்கு சத்துவ குணங்கள் மேலோங்கி இருக்குது சீக்கிரம் அமைது, நமக்கு வந்து ரஜோ குணங்கள் மேலோங்கி இருக்குது மெல்ல அந்த வாழ்க்கைக்குள்ளே தவழ்ந்து ஊர்ந்து நடந்து அவர் எழுந்து அவர் ஓட வேண்டியிருக்கு. ஸோ இந்த வித்தியாசங்கள் வந்து யார் கண்டடையுன்னா நம்ம தான் பார்க்கணும், நமக்கு தான் அறிவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அதை நல்லா பார்த்தோம்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் இருக்காது இந்த வாழ்க்கையில், பெரிய ஆர்ப்பாட்டங்களும் ஒன்றும் இருக்காது. மெல்ல கனிந்து மெல்ல என்ன பக்குவப்பட்டு மெல்ல கனிந்து மேலெலும்பி போகலாம். ஆக அதுக்கு சரி, அப்புறம் பிராமண இந்த என்னது, யார் பிராமணன் கேட்டால் என்னென்ன குணங்கள்னு சொல்லும்பொழுது தான் அவர் என்ன சமகன்னு சொல்கிறார். சமக சமம் சமோன்னு பார்த்தா பாருங்க. அப்போ சமம்னா ஒரு மாதிரி மனக்கட்டுப்பாடோடு வந்து சின்ன வயசுலேயே நமக்கு வந்து என்ன ஒரு சில மனக்கட்டுப்பாடு ஜபதபங்கள்லாம் நமக்கு ஏற்பட்டு ஒரு மாதிரி அந்த வாழ்க்கையை நோக்கி நம்முடைய நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்புறம் அந்த ஈடுபாடு வந்து என்னவாயிரும், ஒரு ஒரு டெடிக்கேஷன் ஆகும். அந்த ஈடுபாடு வந்து மெல்ல நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகும். அது எப்படிப்பட்டவங்க, அதுதான் என்ன குணம்னு சொன்னால் அதுதான் சத்துவ குணம், அதுதான் எது பிராமண தன்மைன்னு சொன்னால் தமக தபக எளிமையா. இங்கே தபஸ் அப்படின்றது எளிமையான வாழ்க்கைன்னு அர்த்தம், லிவிங் ஏ சிம்பிள் லைஃப், ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிள். சமகன மனக்கட்டுப்பாடு, தமக அப்படி தபக அப்படின்னு சொன்னால் எளிமையான வாழ்க்கை, சௌச்சம் தூய்மை, புற தூய்மை அக தூய்மை தூய்மை சௌச்சம் சொல்ல வேண்டியதில்ல. ஒரு நாளைக்கு இருந்தால் மலேசியாவில் எழுதிட்டு குளிப்புமே, தமிழ்நாட்டில் பண்ண கேட்பாங்க நீ என்ன எழுதிட்டு குளிக்கிறீங்கன்னு. அவங்க ஒரே தான் குளிப்பாங்க, சாயந்தரம் குளிக்கிறதுனா கூட அவங்க ஏன் இதுக்கு கையை அலம்பிட்டு வந்துடணுவாங்க. அலம்புறீங்களா நாத்தப்பாளுக்கு, ஆக பக்கத்தில் உட்காந்து இப்படி செஞ்சுட்டா செத்து போயிருக்கு நீங்க. ஆக இல்லை சில அது ஒரு இஷ்டமான நாடு தானே, அது எப்படி அப்படி குளிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சௌச்சம் சௌச்சம் புற தூய்மை. இப்போ சாந்தி, இது வந்து சாந்தி இல்லை, சாந்தினா பொறுமை அல்லது மன்னித்தல். சரி 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 சரின்னு போகிறது, என்ன மன்னிக்கிறது பெருசா இல்லை, சரி சரின்னு போகிறது. அப்புறம் ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா நேர்மை. அது நம்ம அது எப்பொழுதுமே நாம் வந்து கொஞ்சம் நேர்மையாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லை இப்படின்னு சொல்லுவோம், ஏதாவது வார்த்தை நமக்கு அப்படியே பொய் சொல்லி பழகி போச்சா சொல்லாமல் இருக்க முடியாது. சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டு நின்று சாப்பிட்டுக்க மாட்டாங்க, அவன் நேச்சுரலாக போனோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து, பாட்டு கிட்ட தான் சொல்கிறாரு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்னா என்னமோ அப்புறம் அடுத்த வரித்தரில் எனக்கு பெருமானேன்னு சொல்லுவார் கண்ணதாசன். அதனால் நமக்கு அந்த அந்த ஆர்ஜவம் ரொம்ப கஷ்டம், நம்ம இருக்கவே முடியாது ஆர்ஜவமாக. ஏன்னா எதுக்கு இருக்கிறவங்க அப்படி இல்லை இருக்காங்களே, இவங்கள்ட்ட என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது பயமாக இருக்குது, எப்படி எடுத்துக்கோன்னு தெரியாது, ரொம்ப ரொம்ப எல்லாமே ரொம்ப என்ன டெலிகேட். என் எவ்ரிபடி இஸ் வெரி ஃப்ரெஜாயில், படாக்கு முடிச்சுடு போட்டால் ஒழுங்கு முடிச்சு உடஞ்சிடுவாங்களாட்டுக்கு, அத்தனை துண்டு துண்டா போயிடுவாங்களாட்டுக்கு. அவ்வளோ பீப்புள் ஆர் ஸோ ஃப்ரெஜ்ஜாக இல்லை, ஸோ ஃப்ரெஜ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தோம், நம்மளை பயணம் பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம. இட்ஸ் லாங் 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 என்ன ஜேர்னி இல்லை. அப்புறம் இதுதான் வந்து இந்த குணங்கள்லாம் இருந்து ஒரு மாதிரியாக செட்டில்டாக இருப்பது, ரொம்ப ஒரே வார்த்தையில் பிரம்மசரியை சொல்லுவாங்க, இருப்பது போதும் இதற்கு மேல் வேண்டாம் எல்லாம் சுமையே அப்படின்னா அது பிராமண குணமாயிரும். ஒரு மாதிரி ஃபீல் ஃப்ரீ வித் அவர் செல்ஃப் நாட் வித் எனிபடி எல்ஸ். மற்றவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரீடம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம சுற்றி அந்த மாதிரி ஏற்பட்டுரும், வேண்டாதெல்லாம் கண்டுக்கும் ஏற்பட்டுரும். அதனால் நாம் முதல்ல நம்மளை சரி பண்ணிக்கிட்டால் போதும். என் வீட்டில் அப்படி இல்லையா, அவர் அப்படி இல்லைன்னா, அவர் எப்படி அப்படி இருப்பார், அவர் யார், அவர் இருக்கவே மாட்டார். இல்லை நான் அவருக்காகவே வாழ்கிறேன், அடிப்பா சண்டை அடிக்கலாம், 40 வருஷம் பாடங்கிட்டே அவருக்காக வாழ போகிறடி, அறிவில்ல உனக்கு அப்படின்னு கேட்க முடியுமா என்ன நம்ம? ஆக ஆக இது 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 இதை நாம் ரொம்ப இது இசை நல்லா பாருங்கள். இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து இங்கே சித்திச்சிருக்கு, ஏற்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் வேறு நம்ம வந்துட்டோம், ரொம்ப தூரம் பெரும் தூரம் பயணம் இல்லை, ரொம்ப தூரம் வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப காலம் கொடுத்துட்டாங்க நமக்கு இல்லையா, கொஞ்சம் நஞ்சம், நாட் ஃபியூ இயர்ஸ், மெனி இயர்ஸ் அண்ட் மெனி மோர் இயர்ஸ் இல்லை இருக்குது. இப்போ இங்கே நாம் வந்து எந்த முடிவும் எடுக்கலைன்னு சொன்னால், இப்பொழுது எப்போட்டால் எப்பொழுது, இங்கே இல்லாவிட்டால் எங்கே, இப்படி இல்லாவிட்டால் எப்படி, அடிக்கடி சுவாமி பிரம்மசரி தான் இதுன்னு சொல்லுவார். அதனால் 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 அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன், இது பெரிய ஆழ்வார். இந்த குணங்கள் இப்படி இருக்குது, இது இதுக்கு 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 என்ன நம்ம இப்போ ஏற்படுத்திக்கணும்னு சொன்னால், இதுக்கு ஒரு ருச்சி நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்படி இப்படி கேட்குறதுலேயே வந்து நமக்கு அது எனக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னால், தேன் வந்து பாயுது காது நிலைன்னு சாமி எப்போ முடிக்கிறீங்க சொல்லிக்கிட்டு, இல்லை பாரதியாருக்கு அப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல, செந்தமிழ் நாடு எனும் போதின்லே இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு பாடுறாருன்னா சும்மா பாடியிருப்பார் அவர், எப்படி ஒரு உணர்ச்சி புழம்பு அடைஞ்சிருப்பார் அவர், அப்படி இருந்தால் பைத்தியம்லாம் சொல்லிடுறாங்க, ஆச்சரியமும் இருக்கு. அப்போ அவங்ககிட்ட தான் அந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு நமக்கு. அப்புறம் இது முடிச்சிருவோமே, ஏன்னா அப்புறம் வந்து சத்திரிய குணம், எது சத்திரியம் இது இப்பெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஒரு மாதிரி யூ ஆர் செட்டில்டு, யூ ஆர் செட்டில்டு வித் திஸ் லைஃப், அதுதான் பிராமணத்தன்மை. ஏதோ பிராமணம் ஆகிறது இல்லை, ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு, எது வந்தாலும் சரி சரி அப்படின்னு போயிட்டே இருக்கிறது, சரி சரி போயிட்டே இருக்கிறது. அப்புறம் அடுத்து வந்து யார் சத்திரியன் சொல்லும்பொழுது, சௌரியம் தேஜக திருதீர் தாக்ஷ்யம் தானம் ஈஸ்வர ஈஸ்வர பாவச்ச பாருங்க, யுத்தே ஷாப்ய பலாயனம் சாத்திரம் கர்ம சுபாவஜம் சொல்கிறார். யாருக்கு சூரத்தனம் சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகிறது வேல், அதுக்கும் பாரதி தான் இல்லை, சுற்றி வராதே வேல் துள்ளி வருகிறது, சுற்றி இல்லாதே பகையே துள்ளி வருகிறது வேல்னு சூரத்தனம். சௌரியம்னா சூரசிய பாவம், தைரியம், சௌரியம் சௌரியம் இது சௌரியம்னா சூரச சூரசிய சூரசிய பாவம் தைரியம், அது சத்திரியனுக்கு. சண்டைக்கு போகிறான் இல்லையா, போய் எங்கே போர் போர் முனையில் நிற்கிறான் இல்லையா, அவன் திரும்பி வந்தால் தான் அவமானம் இல்லை, என்ன ஆகணும், சண்டையில் சாகிறது தான் சத்திரியத்தனம். இங்கே பார்க்காது, மலேசியாவில் பார்க்காதுங்க, வல்லாது லோரி லோரியாக திரும்பி வந்துட்டுருக்காங்க. சொல்கிறேன் எது சத்திரியத்தனம்னு சொன்னால், எதுக்கும் அவன் பயப்பட மாட்டான், திரும்பி போனாலும் என்ன என்ன அதான் அதான் புறமுகி புறமுகி புறமுகிதிட்டு ஓடுதல்னு சொல்லிட்டு பின்னால் ஈட்டி பாய்ச்சிட்டு வந்தால் பெரிய பெரிய அவமானம் அவனுக்கு. அதனால் என்ன சொல்கிறார், சத்திரியர்கள் சரி ஓகே ஓகே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த வாழ்க்கை தான் நமக்கு வந்து ரொம்ப என்ன ஒரு ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, இந்த ஏறக்குறைய இந்த வாழ்க்கையை நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சொன்ன கொஞ்சம் வந்து சொன்ன வாழ்க்கை வந்து அது பெரிய ஐடியலிஸ்டிக், அது ஒரு ஒரு பெரிய லட்சியார்த்த வாழ்க்கை, ஒரு லட்சியம் அது நமக்கு வாழ்க்கையில். இப்போ இப்போ சொல்கிறோமே சத்திரியத்தன்மை, இவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், நான் பார்த்துக்கிறேன் நல்லா விடுங்க, என்ன வேணும் இப்போ என்ன பண்ணணும், இல்லை இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் தான் இருக்கேன்ல, அப்படி சொன்னான் சத்திரியன், நான் இருக்கேன்ல ஒட்டு மொத்தமாக உங்களை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து நான் காப்பாற்றுறேன், நீ பேசாமல் இரு, முதல் அழுவுடுது நிப்பாட்டு, நெய் நெய்ன்னு இருக்காத. இப்போ நல்லா புரியுதுல உங்களுக்கு, எல்லாம் சத்திரி குடும்பம் தான் தெரியும். இப்போ ஒட்டுமொத்த மலேசியாவே என்ன குடும்பம், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் நான் உனக்கு வந்து. அதான் ஈஸ்வர பாவனை. ஆக்சுவலி ஈஸ்வர பாவனாவே தலைமையேற்றல்னு அர்த்தம். ஈஸ்வரனா என்ன, சர்வசக்திமான் தானே ஈஸ்வரம்னா என்ன, ஐஸ்வர்யம் தானே. அப்படின்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன், பண கஷ்டமா, இதோ நான் ஏற்பா பண்ணிடுறேன், எவ்வளோ உருமலின் தானா அடக்கிறாள், இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன, நாளைக்கு ஏற்பா பண்ணிடுறேன். அப்புறம் வந்து சொல்கிறது கேட்கணும், சொல்கிறத கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கொச்சையாக பேசுவாங்க வீட்டில், நான் சொல்ல விரும்பல, வாயை முடிட்டு சும்மா இரு. இன்னைக்கு எத்தனை முறை சொல்கிறது, பேசாமல் இருக்க மாட்டியா, இதெல்லாம் சத்திரியத்தனம். இது உங்களை கேட்டப்பான்னு நினச்சிடாதீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, அதுக்கு பின்னால் என்ன தினமா இருக்குது, அதுக்கு பின்னால் வந்து அதான் சொன்னேன், என்ன இருக்குது, திருஷ்ணா அதிகாரம் ஆதிக்கம். ஆனால் ஆதிக்கம் எதை செய்யும், பாதுகாப்பு கொடுக்கும், உங்களை ஏற்று, உங்களை செலுத்தி, உங்களை ஆட்கொண்டு, உங்களை அரவணைத்து, சிலரை நிராகரித்து. சத்திரியம் சத்திரியம் இத்தனை வார்த்தைகள், ப்ளீஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதெல்லாம் ஒரு ராஜா கொடுப்பார்ல நாட்டில், வீட்டில் நம்ம அப்பா கொடுப்பார்ல, உங்கள் அப்பா நினைப்பு வரல உங்களுக்கு, வராட்டி தான் ஏதோ கோளாறு. நம்ம அப்போ நல்லா பாருங்க, டிப்பிக்கல் நம்ம அப்பா அப்படி தான் இருப்பார், அதான் நான் பார்த்துக்கிறேன், சும்மா நெய் நெய்ன்னு இருக்காத, நான் அந்த காலத்தை அப்பாவை சொல்கிறேன். நினச்சி பாருங்களேன், நம்ம அந்த காலத்து ஆள் தானே. அப்புறம் வந்து வழிகாட்டுதல், நலம் நாடுதல், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான், அரவணைத்தல், கட்டி பிடிச்சிக்கோங்க, எல்லாம் சரியாயிரும். இத்தனை குணங்கள் சொன்னோம் இல்லையா, இதுதான் சத்திரிய குணம். சொல்லுங்கள், எந்த ஆம்பளைக்கிட்ட இது இல்லைன்னு, எல்லாட்டியும் வீட்டில் ஒரு அம்மா இருக்கும், இத்தனையும் பண்ணும் அந்த அம்மா, சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பார்க்குறான் இப்போ எத்தனை பேர் இப்போ கேட்க போகிறாரு தெரியல. அப்புறம் பாவம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, எத்தனை வீட்டில் இருக்காங்க, எல்லாம் தெரியாத மாதிரி பாருங்க. அதான் சாஸ்திர ஒரு பெரியவர் சொல்றாரு, அத்தனை ஒட்டுமொத்த வாழ்க்கையே என்ன, ஒரு பாவனை தான், அத்தனை பாவனையும் பொய்யேன்னு. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு நடித்தல் தான், பாவனை தான், அத்தனை பாவனையும் பாவனைகளும் பொய், எனவே வாழ்க்கை பொய்ன்னு. அப்பா கஷ்டம் இல்லை, இல்லை இல்லை, மொதல் சத்திரினா என்னன்னு சொல்கிறோம், இவ்வளோ இப்படி. அதனால் அவங்க எப்படி இருப்பாங்க, பேரன்னையாக, பெரும் தந்தையாக, திருதராஷ்டிரன் பேரன்னையாக, சத்யவதி, அஞ்சு பேர்த்து என்ன அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆம்பளைன்னு சொல்லிக்கிறாங்க பஞ்ச பாண்டவர்கள், ஐயோ பாவம். நம்ம அப்படி இப்படி இப்படி கை ஒரு சொல்லட்டும், கையை வந்து அப்படி இது பண்ணால் போதும், சரா போச்சு, அத்தனை பொட்டி பம்பாடுங்கணும். அப்புறம் வந்து சேர்ந்துச்சு அந்தம்மா புண்ணியவதி, யார், திரௌபதி. பாருங்க, அவங்க விதியே சரியில்லை, எடுக்க அஞ்சு பேருக்கு அம்மா அப்படிதான். நீ மகாபாரதம் படிச்சிக்க, மை காட், இந்த பெத்தட்டிக் சோல்ஸ். நான் படிக்க படிக்க இப்போ படிச்சுட்டு இருக்கேன் நான், மை காட், அவ்வளோ அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. அவங்க நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல, தர்மனையும் யுதிஷ்டிரன் என்ன என்ன சகாதேவனையும் நகுலனையும் கர்ணனையும், ஆச்சரியமாக இருக்குது. வேண்டாம், நிறுத்திக்குவோம், மகாபாரதம் பேசுனா சரியாக வச்சு செத்து போயிடுவாங்க, ஆனால் பேசுவோம். நன்றி வணக்கம், அறிவோம், தத் சத். சத்திரி குணம் பார்த்துருக்கோம், அடுத்து இன்னும் இன்னும் ஒன்று இருக்குது, என்ன தமோ குணம் பார்ப்போம். சத்திரி குணம் நான் முடிக்கலை, மகாபாரதம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நன்றி வணக்கம்.